Radio, online and mobile. You're with SBS Radio.
பின்னணி குரல் டப்பிங் என்று வருகின்ற போது நீங்கள் முதல் நாள் போய் ஒருவருக்கு டப்பிங் செய்திருப்பீர்கள். அடுத்த நாளும் போய் அதே நபருக்கு அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பின்னணி குரல் கொடுக்க வேண்டியிருந்திருக்கும். இப்படி இந்த இரண்டு வேறு நாட்களுக்கு இடையில் தொடர்பு அறாமல் எப்படி குரல் கொடுக்க முடிகிறது? அது கஷ்டமாக இருக்காதா?
இல்லை, அதுதான் என்னுடைய பணியை. நான் 1000 வேலைகள் செய்தாலும் இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அதோட கண்டினியூட்டி கொடுக்கறது தான் நம்மளுடைய தொழில். நம்மளுடைய தொழில் சூட்சமமும் அதுதான். அதுக்காக மெனக்கிட்டே ஆக வேண்டும். இப்போது ஒரு வாய்ஸ் ஒன்று பேசுகிறோம், ஒரு வில்லன், அவன் வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கான். அப்போ வந்து டைரக்டர் சொல்கிறாரு, எனக்கு வந்து நார்மல் வாய்ஸ் வேண்டாம். என்னடா எப்படிரா இருக்க இப்படி என்று ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்னா, இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 hour பேச முடியாது. ஒரு 1/2 hour பேசி முடித்து ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும்போது அதே வாய்ஸை மறுபடியும் அடுத்த நாள் பேச வேண்டியது வந்தாலும் நம்ம தான் பேசி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ வில்லன் ராமா ராமா அப்படி என்று இந்த மாதிரியான வாய்ஸுகள் எல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறது, பயங்கர ஸ்டெயின் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கேட்டு நான் என்ன பேசியிருக்கேன், ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்கள், ஓகே இதுதானா, ஓகே இந்த வாய்ஸ் இது கரெக்டாக இருக்கா, ஓகே போயிடலாம், இதுலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போயிட்டுருப்போம்.
பின்னணி குரல் கொடுக்கும் துறை என்பது இப்போது போட்டிக்குரிய துறையாக மாறிவிட்டது. இந்த போட்டிகளுக்கு நடுவில் உங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறீர்கள்?
நல்ல கேள்விதான். என்னுடைய துறையில் போட்டி இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய தேவைகள் என்பதும் இருக்கத்தான் செய்யுது, அதையும் இல்லை என்று சொல்ல முடியாது. நம்மளை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கிற வேலை அவர்களுக்கு பிடித்தமானதாக மாற்றி காட்டுவது. அதாவது எப்படியெல்லாம் பிடிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா அந்த ஸ்கிரிப்டை மட்டும் பேசிட்டு போகிறதுங்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி சரி இப்போ இந்த ஸ்கிரிப்ட் இப்படி கொடுத்துருக்கீங்க, இதில் வந்து இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது இந்த இடத்துல இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த வார்த்தையில் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை அவங்கக்கிட்ட காமிக்கிறது ஒன்று. ரெண்டாவது நம்மளுடைய அவைலபிலிட்டி. நான் வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு தர்றதுக்கு தயாராக இருப்பேன், என்னை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி காட்டுவது, உருவாக்கி அதை உண்மையாக மெய்ப்பித்து காண்பிப்பது. அப்படி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான சூழல்கள் நம்மளை வந்து தக்க வைத்து கொள்ள உதவுது. அதே சமயத்தில் நான் வந்து இப்படி ஒரு வார்த்தை பேசினா எனக்கு நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் தரணும், எனக்கு இப்படி தரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த மாதிரி எதுவும் கேட்காம பேமெண்ட்டை செகண்டரியாக வச்சுட்டு நட்பு வட்டாரத்தை உருவாக்கிக் கொள்வது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்.
நீங்கள் ஆரம்பத்தில் திரைப்படங்களுக்கெல்லாம் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் இப்போது அது குறைந்து விட்டது அல்லது நிறுத்திவிட்டீர்கள், அதற்கு என்ன காரணம்?
திரைப்படங்களில் பணிபுரிவதில் எனக்கு சில சிரமங்கள் இருந்தது. என்னென்னா, நேரத்துக்கு என்னால் பண்ண முடியல, நேரம் வீணானது ஒன்று, நேரம் வீணாவது அதையும் தாண்டி எனக்கு அளிக்கப்பட்ட ஊதியம் என்பது மிக குறைவானதாக இருந்தது. ஆனால் என் கண் முன்னாலேயே ஒரு நல்ல துறை இருந்தது. இது நான் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த துறை, அதாவது வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற அந்த துறையில் ஆட்கள் ரொம்ப குறைவு தான். ஏன்னா எனக்கு வந்து ரெண்டுலேயும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சது. என்னால் டப்பிங்கும் பேச முடியும், அதே சமயத்தில் வாய்ஸ் ஓவரும் பண்ண முடியும். ரெண்டுமே சரிசமமாக பண்ணுறதுனால மூவிஸ் இப்போது குறைச்சிட்டேன், ஒர்க் பண்ணுறதில்ல. இப்போ லாஸ்ட் அந்த உருமீன்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய நண்பர், அவர் கேட்டுக்கிட்டதுக்காக அவருக்காக ஓப்பனிங் வாய்ஸ் ஓவர் பண்ணித்தர சொல்லி கேட்டார். சரி அது மட்டும் நான் பண்ணேன். சீரியல்களை பொறுத்தவரை நான் அதில் வேலை செய்வது ரொம்பவும் குறைவு தான். இந்த துறையே நல்ல துறை தான், வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதே. நான் நிறைய தயாரிப்பாளர்களுக்கான இசை வெளியீட்டு விழாவுக்கு, தனித்தனியான ஏவிஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன். இதுவே ஒரு நல்ல ஒரு துறை தான், நல்லாதான், இதுவே நல்லாதான் இருக்கு.
மனித வாழ்வின் ஆன்மா 2.7 மந்திரம், முப்பால் கலந்து வார்க்கப்பட்ட எப்பாலினத்துக்குமான பொய்யாமொழி. மொழியின் செம்மை தமிழ் என்றால் தமிழின் செம்மை திருக்குறள். இப்படி காற்றின் திசையெங்கும் பரவியிருக்கும் திருக்குறளுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக மணிமகுடமாக தன் கைகளில் ஏந்தி அதன் புகழை இன்னும் உயரத்தில் ஏற்றவிருக்கிறது ஒரு பலூன்.
பின்னணி குரல் கொடுக்கும் திறனை மெருகூட்டிக் கொள்வதற்காக நீங்கள் ஏதாவது பயிற்சி ட்ரைனிங் போனீர்களா? அதே நேரம் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏதாவது பயிற்சிகள் கொடுக்கிறீர்களா?
இல்லை, மெருகேற்றிக் கொள்வதற்கு நான் ட்ரைனிங் எல்லாம் போகவில்லை. நானே கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு மாடுலேஷன் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுவாங்க, நான் மேலே பார்த்தே வண்டி ஓட்டுவேன். ஏன்னா ஹோர்டிங்ஸில் இருக்கிற வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள். விளம்பர தட்டிகள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள். ஏன்னா ஒரு விளம்பரத்தில் எழுதியிருக்கிற டேக்லைன்ஸ் எல்லாம் நான் மாறி 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 படிக்கிறது, ஒரு டைலாகை வந்து எப்படி எல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் படிக்கலாம், இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். பட் ரெண்டாவது நீங்கள் கேட்டது நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் பேர்த்துக்கு சொல்லித்தரணும்னு ஆசை. அதற்கான சரியான காலகட்டங்கள் அமையலை, கூடிய விரைவில் அமையும்னு நினைக்கிறேன். அமைஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லிக் கொடுப்பேன் கண்டிப்பாக.
சரி, அடுத்ததாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. உங்கள் சமூகம், உங்கள் உரையாடல், SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. இதை நீங்கள் எங்களுக்கு வேறு வேறு பாணியில், வேறு வேறு ஸ்டைலில் பேசி காட்ட வேண்டும்.
முயற்சிக்கலாம் கண்டிப்பா.
இதை சாதாரணமாக சொல்வதென்றால் எப்படி சொல்வீர்கள்?
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. உங்கள் சமூகம், உங்கள் உரையாடல், SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு.
கொஞ்சம் வித்தியாசமாக.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. உங்கள் சமூகம், உங்கள் உரையாடல், SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு.
சென்னை பேச்சு வழக்கில் சொல்வதென்றால்,
நீங்க கேட்டுக்கிட்டே SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. உங்க சமூகம், உங்க உரையாடல், SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுக்க ஒலிச்சுக்கினே இருக்கிற ஒரே தமிழ் ஒலிபரப்பா.
அடுத்து கோபமாக ஒருத்தர் இதை சொல்கிறார், அது எப்படி இருக்கும்?
நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. உங்க சமூகம், உங்க உரையாடல், SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு.
அப்படியே கொஞ்சம் சிரித்து கொண்டு சொல்லுங்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. உங்கள் சமூகம், உங்கள் ஒலிபரப்பு, SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு.
இப்படி சொல்லலாம், அப்புறம் இப்படி சொல்லலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. உங்கள் சமூகம், உங்கள் உரையாடல், SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு
என்று சொல்லலாம்.
ஏனுங்க, நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதே SBS வானொலியோட தமிழ் ஒலிபரப்புங்க. உங்களோட சமூகம், உங்களோட உரையாடல், SBS தமிழ்ங்க. ஆஸ்திரேலியா மொத்தமும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே தமிழ் ஒலிபரப்புங்க, SBS தமிழ்ங்க என்று சொல்லலாம். சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு.
பக்தியாக சொல்வதென்றால்,
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. உங்கள் சமூகம், உங்கள் உரையாடல், SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு.
மிகவும் நன்றாக இருந்தது. நீங்கள் பின்னணி குரல் கொடுக்கின்ற போது வெவ்வேறு பேச்சு வழக்குகளில் பேச வேண்டி இருந்திருக்கிறதா? அப்படி ஏதாவது சுவையான அனுபவம் இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இளையராஜா அவர்கள் சமீபத்தில் லண்டன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினார். அதற்கான ப்ரொமோஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது என்னென்னா, அவருடைய பாடல்கள் லண்டன் மற்றும் ஐரோப்பாவில் இருக்கிற தமிழ் வானொலிகளில் ஒளிபரப்பணும், அதை வந்து ஒரு நல்ல குரலில் ஒரு ஆர்ஜே பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பண்ணி கொடுத்தோம். நான் அந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிச்சது. கிட்டத்தட்ட 200 பாடல்களுக்கு நான் ஆர்ஜே மாதிரி பண்ணி அங்கே ஒளிபரப்பாச்சு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏனென்றால் இளையராஜாவின் பாடல்களை நாம் கேட்கின்ற பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற இந்த உணர்வுகளை நாம் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. இப்படித்தான் ராஜா அவர்கள் சென்ற முறை ஒரு பாடலை நமக்கு அளித்த போது அதில் கேட்ட அந்த பாடலின் சுவை இன்றும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த பாடலை நாம் என்றும் மறக்கவே இயலாது. அந்த ஸ்லாங்ல கொஞ்சம் பேசி பண்ண அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது.
இப்ப நீங்க நிறைய பின்னணி குரல் கொடுத்து விட்டீர்கள். அதில் மறக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய மாதிரி அல்லது நிறைய டேக்ஸ் எடுத்து பண்ணிய வாய்ஸ் ஓவர் என்று ஏதாவது ஞாபகத்தில் இருக்கிறதா?
அதான் எப்படி எங்கே நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கேட்குற கிளைண்ட்டை பொறுத்து இருக்குது. ஒரு சிலவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது, வாய்ஸ் ஓவருங்கிறது வந்துட்டு என்னென்னா வித்தவுட் மாடுலேஷன் தான் ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர். அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதை வந்து மாடுலேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு வாய்ஸ் ஓவரை நம்ம மாடுலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட அழகு அவங்களுக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் சரியாக போய் சேராது. ஏன்னா அது ஒரு காமெடி ஆகிடும். அது வந்து மாடுலேஷனே இல்லாமல் பிளைனாக பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச அல்லது எனக்கு தெரிஞ்ச நல்ல முறை. அது பண்ணாவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னா, இப்போது எஸ்ஆர்எம் ஓனர் பச்சமுத்து அவருக்கான ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று பண்ணும்போது அவர் கடைசியில் அழுதுட்டார், தேம்பி தேம்பி அழுதார். அதே மாதிரி ஜெமினி கணேசன் அவர்களுக்கான வாய்ஸ் ஓவர், அவரை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது, அவருடைய மனைவி பாப்ஜி அவங்களுக்கான டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு வெளியே வந்தபோது எல்லாரும் அழுதுகிட்டே வந்தாங்க. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு கனமான ஒரு விஷயம். அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து எல்லோரும் என்னை கட்டிப்பிடிச்சி பாராட்டினாங்க. ஜெமினி கணேசன் இது பண்ணும்போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது. அப்போ வந்து மரியாதைக்குரிய திரு பி எச் அப்துல் ஹமீது அவர்களும் வந்திருந்தார்கள் இதை பார்ப்பதற்கு. பார்த்து முடிச்சோன்னா அவரை சுற்றி பயங்கர கூட்டம், எல்லாரும் வந்து கூட்டமாக நின்றுக்கிட்டாங்க. நின்னோடனே அவர் நான் இல்லை நான் இல்லைங்கிறாரு. எனக்கு அதுவே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மரியாதையாக தான் நான் நினைக்கிறேன்.
நீங்கள் பின்னணி குரல் கொடுத்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ அல்லது ஏதாவது ஒரு அம்சத்தை அதற்கு நீங்கள் தான் குரல் கொடுத்திருக்கிறீர்கள் என்பது தெரியாமல் இன்னொருவர் உங்களுக்கு முன்னாலேயே அதை பற்றி பாராட்டி அதை ஸ்லாகித்து பேசுகின்ற போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த தருணத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
ஆமாம், நிறையா இந்த அனுபவம் நிறைய உண்டு. என்னை பற்றியே என் முன்னாலே பேசுவார்கள், ஆனால் நான் தான் அவன் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த சூழலில் மனது ரொம்பவும் சஞ்சலப்படும். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிகுந்த வேதனையாக இருக்கும். நமக்கான அங்கீகாரம் கொஞ்சம் கூட கிடைக்கவில்லையே என்கின்ற அந்த ஆதங்கம் மனசுக்குள்ளேயே இருக்கும். மனம் வெதும்பும், வெம்பி அழும், அழக்கூட தோணும். ஏன்னா நம்மளால் போய் சொல்ல முடியாது, சார் நீங்கள் கேட்குறீங்களே அது நான் தான் சார் பண்ணேன் என்று அது சொன்னால் அது காமெடியான ஒரு விஷயமாக மாறிவிடும். அதனால் பல நேரங்கள் அதை கேட்டுட்டு அமைதியாக மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்துக்க வேண்டியது தான்.
உங்களுடைய முன்னோடி என்று யாராவது இருக்கிறார்களா?
நான் யாரையும் முன்னோடியாக கருதவெல்லாம் இல்லை. ஆனால் ஒருவருடைய வார்த்தை எனக்கான கதவுகளை திறந்து விட்டது என்பது உண்மை. அவர் வந்து இங்கே இங்கிலீஷ்லாம் வாய்ஸ் ஓவர் பண்ணுற பி சி ராமநாதன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, பிசிஆர் என்று அழைப்பார்கள் அவரை. அவரை ஒரு முறை பல 15-16 ஆண்டுகளுக்கு முன்பு சன்டி தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி ஒன்று வந்திருந்தது. அப்போ அவர் சொன்னார், நிறைய இளைஞர்கள் வர வேண்டும், இந்த துறை என்பது ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாதிரி என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. ஆனால் அதற்காகத்தான் நான் வர வேண்டும் என்று நான் வரவில்லை. ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை. இப்பொழுது அதே வார்த்தையை நான் திரும்ப சொல்கின்றேன், நிறைய இளைஞர்கள் வர வேண்டும், அதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றது. இது ஒரு ஒயிட் காலர் ஜாப், கௌரவமான வேலை, மனசுக்கு பிடிச்சா நல்லா வேலை செய்யலாம், நல்லா காசு சம்பாதிக்கலாம், நல்ல வேலை இது.
மிக்க நன்றி திரு கோபி அவர்களே, நீண்ட ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தீர்கள். உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. உங்களது பணி மேன்மேலும் தொடர வேண்டும். நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
என்னை போன்ற ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி ஆஸ்திரேலியா முழுவதும் வசிக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு என்னுடைய குரலை கொண்டு சேர்த்தமைக்காக எஸ்பிஎஸ் வானொலிக்கும் ரேணுகா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கிடைத்த அத்தனை அங்கீகாரத்தையும் என் துறை சார்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும் நான் அர்ப்பணிக்கின்றேன். அவர்களும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான வழிகளையும் நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
You're listening to SBS Radio, 40 years and counting.